హల్లెలూయా 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 హల్లెలూయా. ఆండవర్ తోற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியான திருவிழா வாழ்த்துக்களை மீண்டுமாய் ஒரு முறை தெரிவித்து கொண்டு, காவிரி கலை தொடர்பகத்தினுடைய இயக்குனர் சார்பாகவும், அருங்குடை இல்லத்தினுடைய இயக்குநராக நின்று கொண்டிருக்கிற என் சார்பாகவும், இன்னும் யாரெல்லாம் மக்களெல்லாம் இணைந்திருக்கிறார்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக, இந்த ஊடக செய்தி வழியாக அநேகர் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அத்துணை பேருடைய சார்பாக உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மரியா வந்து கலங்கி நின்றார்கள். நம்முடைய நற்செய்தியிலே நம்ம பார்க்குறோம், மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளை, இந்த அருமையான இறை செய்திகள் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துகிற ஒரு அடையாளமாக இருக்கிற மரியாவுடைய மனநிலை. இயேசு உயிர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திடக்கூடாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாது. நம்முடைய ஒரு கொள்ளை நோயினுடைய தாக்கம், ஒரு தொற்று நோயினுடைய வேதனை, உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதனிடமிருந்து, நிலையில் இருக்கிறவர்களிடமிருந்து கூட, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தொடங்கி ஒரு சாதாரண சாமானியன் வரைக்கும் அஞ்சக்கூடிய ஒரு காரியமாய் மாறிப்போயிருக்கிற ஒரு சிறிய ஒரு காரியம், என்னை நம்ம எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற காரியத்துக்கு மத்தியிலே ஒரு அடையாளத்தை நாம் பார்க்க வேண்டும். இதை வந்து இதனால் தான் இது அப்படின்னு நம்ம சொல்கிறதில்லை. இறந்தவர்களையெல்லாம் இவர்கள் இந்த பாவம் செய்தவர்கள் அதனால் இறந்தார்கள் என்று நம்ம சொல்லிவிட முடியாது. வேதத்தின் பக்கத்தில் பக்கங்களை புரட்டி பார்க்கிற போது ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அவர்களையெல்லாம் நம்ம தீர்ப்பிட்டு கொண்டு நம்ம உட்கார்ந்துறதில்லை. நாம் இந்த சம்பவங்களையெல்லாம் எடுத்து பார்த்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வேதனைக்கு மத்தியிலே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இன்றைக்கி எப்படி நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வெறுமையினுடைய அடையாளமாக இருக்கிறோமோ அதே ஒரு உணர்விலே தான் மகதலா மரியாவும் சீடர்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசுவிடமிருந்து ஒரு அற்புதமான செய்தி அவர்களுக்கு வருகிறது. என் தேவ பிள்ளைகளே, அந்த மரியாவினுடைய மனநிலையை நம்ம சற்று ஆய்ந்து பார்க்கணும். மரியாவினுடைய மனநிலை அதை பாருங்கள். இயேசு சாமியை போய் பற்றி கொள்கிறாங்க. பற்றி கொண்ட உடனே இயேசு சொல்கிற என்னை பற்றி கொள்ளாத அப்படி சொல்கிறாங்க. அதில் வரக்கூடிய இந்த நற்செய்தி பகுதியில் வரக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸு நம்ம நிறைய ஆண்டவருக்குள்ளே தியானிக்க அபிஷேகமான ஆசீர்வாதமான காரியங்கள் நிறையா இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, மரியா போய் பற்றி கொண்டாரு, கட்டி பிடிச்சிக்கிட்டாரா, இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து பாருங்கள், கடவுளுடைய காரியத்தையே நம்ம அசிங்கமாக யோசிச்சிட்டோம் அப்படின்னா வேறு எதை நம்ம வந்து ஆசீர்வாதமாக யோசிக்க போகிறோம்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்னை மரியாளை அவதூறாக பேசுகிறது, அன்னை மரியாளுக்கு கல்யாணம் ஆச்சு, திருமணம் ஆச்சு, அவங்க கூடி வாழ்ந்தாங்க, இந்த மாதிரியான பாருங்கள் விவிலியத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சிங்கமான சிலது நம்மளுடைய தரக்குறைவான ஒரு புரிதலுக்குள்ளே எண்ணங்களுக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, இது வந்து ஆசீர்வாதமான தேடல் அல்ல. ஆண்டவருடைய கிருபை என்ன, இந்த மரியா பாருங்கள் கல்லறைக்கு போய் அழுது கொண்டு இருந்தாள். அப்போ அவளுடைய அந்த பின்னணி மனநிலையினுடைய செயல்பாடு, அவள் எல்லாருமே உள்ளே புதைந்து கிடந்தாங்க. அவள் ஒரு வீர பெண்மணியாக வெளியில் வந்தாள். இயேசுவை அங்கே பார்க்க போனால் எல்லோரும் காவலர்கள் இருப்பாங்க, எப்படி நான் போகிறது அப்படின்னு அவள் நினைக்கலை. அவள் வீர பெண்மணியாக போய் அந்த கல்லறையில் பார்க்க போகிறாள். அவளுக்கு கிடைத்த பரிசு பாருங்கள், அவள் முதல்ல பார்க்குறது வானத்தூதர்களை தான், வானத்தூதர்கள். அப்போ பாருங்கள், அவர்கள் செய்தி சொல்கிறாங்க, ஆனாலும் அவள் திருப்தி அடையலை. அவளுடைய அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்திற்கு கடவுள் உணவு கொடுக்கிறார். அந்த ஏக்கத்திற்கு, அந்த கவலைக்கு, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற கவலை பாருங்கள், கடவுளை நான் பார்க்க வேண்டும். அவள் எவ்வளோ தூரம் சொல்கிறா பாருங்கள், அந்த மகள், நீங்கள் எங்கேயாவது தூக்கி கொண்டு வச்சுருந்தீங்கன்னா கூட அவரை நான் எடுத்து சொல்கிறேன் பாருங்கள், அவளால் தூக்க முடியுமா, நான் எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடுறேன் அவரை. அப்போ அந்த இறந்த உடலாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் எங்களுக்கு சொந்தமானவர். அப்போ இயேசுவை எவன் ஒருவன் தனக்குரிய தெய்வமாக, தனக்குரிய நண்பனாக, தனக்குரிய உறவாக யார் ஒருவர் சுதந்திரித்து கொள்ள நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு திருமுக தரிசனத்தை கொடுப்பார். அவர்களை அப்படியாக அவர் முகத்தை காட்டி ஆசீர்வதிப்பார். பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்கள், திருமுக ஒளியை எங்கள் மீது வீசி ஆசீர்வதியும். திருமுக ஒளியை வீசுறதுன்னா என்ன, இதுதாங்க ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம திரும்பி பார்க்குற போது நற்செய்தியில் மிக அழகாக ஆண்டவர் சொல்லிட்டு வராரு பாருங்க. அவர் ரபூனின்றாரு, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, தந்தையுடன் நான் இன்னும் செல்லவில்லைன்னு சொல்லிட்டு இயேசு சாமி என்ன சொல்கிறாரு பாருங்க, என் தந்தையும் உங்கள் தந்தையும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன். பாருங்கள், நான் எங்கள் அப்பாட்ட போகிறேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் யோவான் நற்செய்தியாளர் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் அப்படின்னா, என் தந்தை தான் உன் தந்தை, என் கடவுள் தான் உன் கடவுள் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்குமே அவர் கடவுளாக இருக்கிற அந்த பரிசுத்த பிதாவை அவர் அடையாளப்படுத்தி காட்டுகிறார். அங்கே தான் நான் போகிறேன், வேற எங்கேயும் நான் போகலை, நான் செத்து மடிந்து போகவில்லை, மீண்டுமாய் உயிர்த்தெழுந்த நான் போக போகிற இடம் என் தந்தை இடத்துல. அப்படின்னா யாரெல்லாம் இந்த தந்தைக்கு மகிமை கொடுக்குற பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களும் எங்கே போகிறாங்க, தந்தை இடத்துல போகிறாங்க. நீ வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்குரியதாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்க போகிற அபிஷேகம் பாருங்கள், அந்த உயிர் தெழுந்த அபிஷேகத்துக்குள்ளே நம்மையும் கடவுள் கூட்டி கொண்டு அந்த தந்தை இடத்துல நான் போகிறது போல் நீயும் வருவ அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் நம்முடைய முதல் வாசகத்தில் பேதுரு அடிகளார் பாருங்கள், அவங்க எவ்வளவு துணிச்சலோடு எழுந்து பேச ஆரம்பித்தாங்க, அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள் பாருங்கள். நம்முடைய வேத வசந்தனுடைய அந்த முதல் பகுதியை நீங்கள் பாருங்களேன். நீங்கள் பெந்தகோஸ்து அந்த நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி பேசுகிறாரு. ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதில் வரக்கூடிய அந்த 14வது இறைவசனத்தை நீங்கள் முன்னாடி வரக்கூடிய வசனத்தை பார்க்கணும். அப்பொழுது பேதுரு 11வருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில், இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணுங்க பாருங்கள். எழுந்து நின்று 11 பேரும் எழுந்து நிற்கிறாங்க. அதில் 12வதால் பேதுரும் எழுந்து நின்று உரத்த குரலில். அப்படின்னா என்ன அர்த்தம், எழுந்து நின்றாங்களா உட்கார்ந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லையே. ஏன் அவர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் அனைவருக்கு முன்பாக சாட்சிகளாய் எழுந்து நிற்கிறாங்க. நிறைய இடத்துல நாங்கள் சாட்சிகளை சொல்ல சொல்கிறோம், இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்ஸில் மட்டும்தான் அது நடக்கும், மற்ற வழிபாடு பூசையிலெல்லாம் அந்த மாதிரி செய்கிறதில்லை. ஒரு சில ஃபாதர்ஸு பெரிய ஆர்வத்தோடு அந்த இந்த வசனங்களை உணர்ந்தவர்கள் எல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ப்ரேயர் நடத்தும் போது. அதில் முக்கியமான ஒரு விஷயம், நீ ஆண்டவருக்கு முன்னாடி எழுந்து நின்று எந்த காரியத்துக்கு சாட்சியம் பகிர்கிற? நிறைய நேரம் நம்ம சாட்சி சொல்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இடுப்பு வலிச்சிச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், முட்டிக்கால் வலிச்சிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க என்னுடைய உறவு கணவர மனைவி ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, நான் மன்றாடினேன், அப்போது எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. நம்மளுடைய சாட்சியங்கள் பூரா பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய மகிமையான காரியத்துக்குள்ளே போக முடியல, உலக சார்ந்த சாட்சியங்களாக இருக்குது. அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவர் செய்தார்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிற தவறு இல்லை. ஆனால் அதை தாண்டிய ஒரு சாட்சியம் ராயப்பர் சீடர்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பகுதியில், அந்த பெந்தகோஸ்து அனுபவத்திற்கு பிறகு அதெல்லாம் வருது பாருங்கள். அதில் 13வது இறைவசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் அவங்கள பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது நாங்கள் ஆவிக்குரிய ஜெபத்துக்குள்ளே நாங்கள் வழி நடத்தும் போது கத்தி ஜெபம் பண்ண சொல்லுவோம், கத்தி ஜெபம் பண்ண சொன்னோடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சத்தமாக கூப்பிடுன்னு சொல்லுவோம். அப்போ எல்லோரும் ஒரு சில பேர் அறிவு சார்ந்த நிலையில் யோசிக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, கத்துனா தான் ஆவியானவருக்கு கேட்குமா, இவங்க கத்தி தான் ஜெபிக்கணுமா அப்படின்னு. கத்தி தான் ஜெபிக்கணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அமைதியான நிலையில் ஜெபிக்கிறது தான் ஆழமான ஜெபம். தட் இஸ் கால்டு மிஸ்டிக்கல் ப்ரேயர். அதுதான் நம்ம ஆவிக்குரிய நிலையில் அமைதியில் த டீப்பர் லெவல் ஆஃப் ப்ரேயர் வந்து வார்த்தையே கிடையாதுங்க. அங்கே அமைதியாக நீ உட்கார்ந்தீங்கன்னா அதுதான் நிறைவுங்க. ஆனால் அந்த நிறைவுக்குள்ளே போகிறதுக்கு நீ முதல் படி எடுத்து வைக்கணுமே. நிறைய நேரம் நம்ம இன்னும் பத்து படியை தாண்டாமலே நிற்கிறோமே, அப்புறம் எங்கிட்ட நிறைவு வரும்? நமக்கு நிறைவு இல்லைங்க. நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். கோயிலுக்கு போகிறோம், உட்காடுறோம், வெளியில் வந்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போய்ட்டு நீங்கள் வெளியில் வந்து பாருங்களேன், உங்களுக்கு என்ன வாசகம் வாசித்தாங்கனே தெரியாது. நம்ம பல நேரம் அப்படி தான் நிற்கிறோம். இது எதற்கு காட்டுதுன்னா, நீ ஆழமாக இருக்கிறதை போல் நினைத்து கொண்டு உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிற. அது ஒரு நிலை, அது ஒரு ஆழமான ஒரு ஜெபம், அமைதியாக ஜெபிப்பது. அது மட்டுமே இருந்தால் போதும்னு நீ சொல்லக்கூடாது. அதற்கான அடையாளம் எங்கே தெரியணும்னா, சப்தமாய் ஆண்டவருக்காக சாட்சியம் சொல்லணும்னா நீ சொல்லணும். அமைதியாக ஜெபிக்க தெரிகிறவனுக்கு இது தெரியலன்னா நீ உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய் என்ற அர்த்தம். பாருங்கள், அந்த பிள்ளைகள் எழுந்து நின்று சாட்சியம் சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம எழுந்து நின்று சாட்சியம் சொல்ல தயங்கி கொண்டு இருக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு இருந்தோம், நம்ம அதை இதில் போய் என்னத்தை போய் நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுறோம். சாட்சியம் சொல்லுங்கள் அப்படின்னா உடனே நம்ம வந்து பைபிளை தூக்கிக்கிட்டு ஓட வேண்டும் என்பது அல்ல. எல்லாத்துக்கு முன்னாடி பிரசங்கம் வைக்கணும், மைக்கு வச்சுக்கிட்டு இல்லை, அப்படி இல்லை. நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை இப்படித்தான் வாழ்ந்து காட்டணும். 7:30 உங்கள் வீட்டில், 8 உங்கள் வீட்டில் ஜெப சத்தம் கேட்குதுன்னா நீ இந்த அடையாளத்திற்கு ஒத்த பிள்ளையாக இருக்கிற. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீ ஆண்டவருக்கு சாட்சியாக எழுந்து நிற்கிற அடையாளம் அது. இந்த மாதிரி அடையாளங்களை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உற்சாகப்படுத்துகிறது. பாருங்கள், அவங்க எல்லாருமே நிரம்ப மதுவை குடித்தவங்களைப் போல் பேசுவதைப் போல் தோண்டினாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் கிண்டலெல்லாம் கேலியெல்லாம் அவங்க கவலைப்படலைங்க. எங்களையும் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆவி ஆள்பட்டா நீங்கள், ஆவியானவர் வருவாரா, இப்படி வருவாரா, அப்படி வருவாராலாம் கேட்பாங்க. நாங்கள் சிரித்துக்கொள்வோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஞானம் பத்தலை. ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியே ஒரு முறை சொல்கிறார், நாங்கள் பரவச பேச்சை கத்தோலிக்க திருச்சபையில் அங்கீகரிக்கிறதில்லை என்று சொல்கிறாங்க. எனக்கு அது விசித்திரமாக இருந்தது. அதை எப்படி அங்கீகரிக்காமல் போக முடியும்? நீங்கள் அங்கீகரிக்காமல் போங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அங்கீகரித்து கொண்டு இருக்கிறார். அதனால் இதை வந்து நான் ஏற்றுக்கிட்டேன், அதனால் இது இருக்குது, நான் ஏற்றுக்கலை, அதனால் இது இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. பைபிளில் சொல்லியிருக்கு, ஆவியானவருடைய கொடைகள் நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களோடு கொட்டி கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நின்னீங்கன்னா ஆண்டவர் புதிய ஆற்றல் பலத்தையெல்லாம் உங்களுக்கு தருவார். அதை புரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அறிவு நிலை பத்தாதுங்க. ஆகவே தான் சொல்கிற வேதத்திற்குள்ளே போய் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருந்ததுனால அந்த இடத்துல இருந்தவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய். வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. 37வது இறைவசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒரு சகோதரனிடத்தில் இந்த ஈஸ்டர் சமயத்தில் நாங்கள் போட்ட காரியத்தை எல்லாம் இந்த அப்லோட் செய்தோம், இறைவார்த்தையை பற்றி பேசினோம். அப்போது ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி சொன்னார், வாலிபர்கள் எல்லாம் உங்களை ஆசையோடு பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் 2 வாலிப பிள்ளைகள், அவங்க ஃபாதருடைய ப்ரீச்சிங், அதுவும் வெளிநாட்டில் மொழி பிரச்சனை எல்லாம், அவங்க வேறு மொழியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பிள்ளைகளே அவங்க எங்களுக்கு இந்த பிரசங்கம் பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ சில பேர் நினைக்கிறாங்க ஃபாதர் டெக்னிக் யூஸ் பண்ணுறாரு. டெக்னிக்கலாக யூஸ் பண்ணலைங்க. ஆண்டவர் அவர்கிட்ட நான் மன்றாடுறேன், என் வார்த்தையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆண்டவர், இங்கிருந்து பேசத்தான் என்னால் முடியும். ஆர்வமாக நான் பேசுகிறேன். மக்களுடைய அன்புக்காக, எங்கள் மக்கள் மீது இருக்கிற ஆர்வத்துக்காக, ஆண்டவரிடத்தில் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த அக்கறையோடு நான் பேசுகிறேன். அது மட்டும் நான் செய்கிறேன், அது உண்மை அது. ஆனால் அதை எடுத்து செல்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் செய்து கொண்டிருக்கிறார். அது வார்த்தை உங்கள் இதயத்தை தொடுதுன்னா ஆண்டவர் ஆவியானவர் உன் இதயத்தை வருடி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். பிரைஸ் அல்லாஹ். ஆவியானவர் உங்களை தொட்டுட்டாருன்னு அர்த்தம். நீ என்ன செய்யணும்? அந்த தொடுதலை உணர்ந்த பிள்ளையா நம்ம ஆண்டவருக்குள்ள சீடர்களைப் போல கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களா என்ன கேட்குறாங்க பாருங்கள். என்னப்பா செய்யணும் இப்போ சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன். என்ன செய்யணும் சகோதரரே, என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறுங்க, தீமையான வாழ்க்கையை விட்டு வெளியில் ஓடிவா, இந்த தலைமுறை நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, அவங்க செஞ்சாங்க, இவங்க செய்கிறாங்க, நான் அதனால் செய்கிறேன். தயவுசெய்து உன் உறவுகளை பார்த்து ஏமாந்துடாத. அவன் சொத்தின் மீது கேஸ் போட்டான், நானும் போடுறேன். இல்லை, அதை சொத்து போனாலும் பரவாயில்ல, தூக்கி போட்டுரு. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. அது என்னுடைய உரிமை. கண்டிப்பாக அது உரிமையாக இருந்தாலும் கூட ஆண்டவரை உரிமையாக்கி கொள்ள நீ உலகத்தினுடைய உரிமைகளை தூக்கி எறிந்துடு. ஒரு மனுஷன், ஒரு குடும்ப ஒரு ஆணாக பிறந்தால் ஒரு பெண் வேணுங்க, பெண்ணாக பிறந்தால் ஆண் வேணும். ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணவன் மனைவிங்கிற பாக்கியம் வேணும். ஆனால் ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் குருக்களாக இருக்கிற நாங்கள் அந்த உறவை தூக்கி எரிஞ்சிட்டோம். எதற்காகன்னா, அது உலகத்தினுடைய அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக அல்ல, ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பதற்காக. அது எங்களுக்கு கஷ்டம். இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க குடும்பத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, இழந்து போன நிலையிலெல்லாம் அவங்க ஊழியம் செய்ய வராங்க. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரருடைய வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்தது. அவருடைய மகள் இறந்து போனாள். அவங்க மீண்டும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க சொன்ன பொழுது, ஆண்டவர்த்து தானே என் மகள் போயிருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம். தெய்வ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கிற பிள்ளைகள். நெறிக்கட்ட தலைமுறையினரிடமிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள். அந்த நெறிக்கட்ட தலைமுறைங்கிறது யாருன்னா, உலகம் சார்ந்த சிந்தனைக்குள்ளே மூழ்கி கிடக்கிற பிள்ளைகள். இந்த உலகத்தில் எப்படியாவது என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கோ, இந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் அங்கிட்டு போனால் வராது அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகள், உண்டு குடித்து மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள். தெய்வ பிள்ளைகளே, இந்த நெறிக்கட்ட அப்படிங்கிற வார்த்தை மிகவும் எலாபரேட்டடு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கு வேணும். மிகவும் ஒரு பரந்துபட்ட புரிதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நெறிக்கட்ட தலைமுறைனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நறுமையான நாளில் நீங்களும் இயேசுவை காண உங்களுக்கும் ஒரு ஆண்டவர் பாக்கியத்தை கொடுப்பார். மரியாவுக்கு தான் கொடுத்தார், இல்லை எல்லாருக்கும் கொடுப்பார். தோமையார் ஆசைப்பட்டார், அவருக்கும் வந்தார், அவருக்கும் காட்சி கொடுத்தார். நீங்களும் அப்படி ஆசைப்படுங்க. ஆண்டவருடைய இரக்கத்தினால் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருடைய திருமுக தரிசனத்தை பார்ப்பீங்க. அதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்களில் உதவி செய்வார். சிறப்பாக இந்த தொற்று நோயினுடைய வேதனையும் வலியும் நிறைந்திருக்கிற நேரத்தில், ஒரு சிறிய ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் முடங்கி போய் கிடக்கிற ஒரு கஷ்டம், குழந்தைகளை வெளியே கூட்டிக் கொண்டு போக முடியல, குழந்தைகள் நச்சரிக்கிறாங்க, அழுகுறாங்க, என்ன செய்கிறது சொல்லி புரிய வைக்க முடியாது குழந்தைகளுக்கு, என்ன செய்கிறது? நிறைய தகப்பன்மார்கள் குழந்தையோடு குழந்தையாக மாறிப்போனார்கள். இந்த பாக்கியமெல்லாம் கிடைச்சிருக்காது குழந்தைகளுக்கு இந்த வியாதி வராமல் இருந்திருந்தால். எல்லாரும் தொழில் பணம் என்று ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் இந்த ஒரு காரியம் மிகவும் மகிழ்ச்சியான சில அடையாளத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில், இந்த கவலையான நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். அவர் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விடுதலையின் நாயகனாயக அவர் கடந்து வர இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியான செய்தியோடு நாம் திருப்பள்ளிக்குள் கடந்து செல்வோம். ஆமென்.
This is the second part of the reading of Spring of the Northern Country. The companies we visited are industrial companies, which are doing better than other type of companies. Their products are still sold and their cash flow is running. The growth curve of them in the past 8 years, however, is almost a straight line. Salary growth is flat and sometimes drops a little. Now the Japanese companies are burdened with 3 surpluses, employment surplus, equipment surplus, and debt surplus. There are barriers to make a structural reshuffle. To eliminate them, Japan needs to make institutional reform, a structural adjustment, and industrial reorganization. It must break away from the old system and growth model to develop a knowledge innovation industry, develop core business competence, and adopt speed business management. Now they have realized what really matters is core competitiveness, not what business they are in. If the growth of Huawei drops sharply, it will suffer the 3 surpluses the Japanese companies are now struggling with. Without this knowledge and proactive measures, we will be caught unprepared. The Japanese companies have stopped recruiting new people for a long time, and the average staff age is steadily rising. Human resources structure is turning from a pagoda pattern to a spindle pattern. There are more middle-aged mediocre people than high achievers and young people. It costs the company vitality and high salary expenditure. Staff mobility is weak, and the positions are fixed. There is little, if any, simulation for innovation. Japanese companies need internal reform and increased competition between and inside companies. However, internal and external causes for reform do not become obvious with economic depression. It is very difficult for the companies to effect big reforms by themselves. In this orderly, stable and wealthy country, people are satisfied with the things as they are. They don't like to go abroad, for example, for education. Although salary has not been increased for 8 years, it had no impact on consumption. The companies lack determination to make painful reforms. Efforts have been made to eliminate promotion by seniority and lifelong employment, implement performance evaluation, and introduce reorganization. For example, big diversified companies begin to spin off some unprofitable businesses and focus on several core businesses. The businesses are now financially independent with clear accounting targets under the same banner. However, the reform is not very effective due to the traditional and cultural restrictions. They have also modified the law to allow ESOP, Employee Stock Ownership Plan, in order to stimulate competition between employees and companies. These cosmetic measures, as I believe, do not address the fundamental questions related to the core competitiveness. The Japanese tend to make cautious decisions, and as the age of the management in the enterprises is on the old side, their decisions come over discreet. What's more, the decision is made usually by consensus. There is a price to pay for this highly democratic decision-making system. There are times when the decision is postponed for the objection from a minority of people. The discretion of the decision drags on its timeliness. The over-democratic decision-making system might not be appropriate. When the question why Japan failed was raised, our Japanese friends often mention lack of internationalization. Though true, Japan is well ahead of other